ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். மேட்லி முடிதலோட இந்த எபிசோடில் உங்களோட பேசுகிறது நான் உங்கள் ஆஸ்கர். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க். இந்த டாபிக் நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, இது ரொம்ப வந்து பேசப்படாத ஆனால் ரொம்ப முக்கியமான, வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒரு டாபிக். இதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன், நான் நிறைய தடவை இதனால் பாதிக்கவும் பட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளி வரணும்னு நினச்சி, என்ன நானே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டே, இல்லை நான் என்னக்கு நான் அன்லேர்ன் பண்ணிக்கிட்டே சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். காலங்காலமாக மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க, இப்போவும் அப்படி தான் வந்துட்டு வராங்க. அப்போ வந்து சேர்ந்து வேட்டையாட போவாங்க, சேர்ந்து சில தொழில்களுக்கு போவாங்க, சேர்ந்து சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க. காமன் அக்செப்டன்ஸுங்கிற விஷயம் இருக்கும், காமன் பேசிக்ஸ், காமன் ட்ரெடிஷனுங்கிற விஷயம் இருக்கும். அந்த காமன் ட்ரெடிஷனுங்கிற விஷயந்தான் வந்து ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு விதமான, இது எங்களோட மரபு, இது எங்களோட வழக்கம், இது எங்களோட முறை அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு செக்யூரிட்டியை கொடுத்தது. நாங்கள் வந்து இவ்வளோ இந்த கூட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுக்காக நாங்கள் பார்த்துக்குவோம், இந்த கூட்டம் வந்து எங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காமான சில முடிவுகள், அவங்களுக்கு பொதுவாக சில ஆமோதிக்கிற விஷயங்களை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து அப்படியான விஷயங்கள் தேவை இல்லை அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், நம்ம கூட வாழ்கிற சக மனுஷங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னமும் நம்ம வந்து அதை விட்டு ஒழிச்சிட்டோமானா கண்டிப்பாக கிடையாது. அப்படி விட்டு ஒழிக்காமல் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அது எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கோம்னா, நம்மளோட நான் சொன்ன மாதிரி நம்மளோட முறைகள், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடுங்கிற பேரில் நம்ம இன்னும் அதை தான் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்னென்னு பார்த்தா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த விஷயத்தை நான் பண்ணுறேனா அப்படின்னு பார்த்தா, அதை பண்ணுறதுக்கு எனக்கு சமூகத்தோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது, சமூகத்தோட அங்கீகாரம் எப்படி இருக்குது, இந்த அங்கீகாரங்கிற விஷயத்தில் தான் இது எல்லாமே புதஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும், அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் நம்ம சில விஷயங்களை பார்க்குறோமே தவிர, நம்மளோட வெல்னஸ் என்ன, நமக்கு தேவையான விஷயம் என்ன, நம்மளை எது ஹாப்பி பண்ணும், நம்மளை எது வந்து மகிழ்வுற செய்யும், நமக்கான தேவைகள் என்ன, நமக்கான விருப்பங்கள் என்னங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறதே கிடையாது. நமக்கு எவ்வளோ தான் ஒரு விஷயம் பிடிச்சாலும், அந்த விஷயத்தை போய் நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதோ, அடுத்தவங்க நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கிறதோ, அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இதை சொன்னால் சரியாக இருக்குமா நம்ம நினைக்கும் போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நமக்குள்ளே ஒரு மைண்ட் தாட் வருது இல்லையா. இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் இவங்களாம் எப்படி யோசிப்பாங்களா, இவங்க எப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது, இது வந்து எல்லாருமே நான் கடந்தான் வந்திருப்போம். நம்மளே நிறைய பேருக்கு இதை நம்ம செஞ்சுருப்போம். யாராவது வந்து எதாவது நம்மகிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நம்ம இப்படி ஒரு அவங்களுக்கு எதிர்மறையான சில விஷயங்களை சொல்லி நம்ம அவங்கள வந்து வாய்மூடி அனுப்பியிருப்போம். அது எல்லாருமே பண்ணியிருப்போம், நானும் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஒரு சமூகமாக நம்ம இந்த மாதிரியான ஒரு மனுஷனோட தேவை, ஒரு மனுஷனோட விருப்பத்தை புறந்தள்ளுறோம் இல்லையா. இதனால் பாதிக்கப்படுற விஷயங்கள்ங்கிறது ஒன்று ரெண்டு கிடையாது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இதுதான் எங்களோட வழக்கம், இதுதான் எங்களோட கௌரவம்னு சொல்லிட்டு நமக்கே நாமளே ஒரு முகமூடியை போட்டுட்டு நம்மளோட இன்செக்யூரிட்டி நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால், இப்போ எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றது பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. என் கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃப்ரைட் ரைஸுங்கிறது சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் வந்து என்கிட்ட வந்து, அவங்க சுற்றி இருக்க ஆட்கள் வந்து என்கிட்ட வந்து, பிரியாணி இஸ் ஓவர் ரேட்டடா, இப்போ சம் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட அப்படின்னு சொன்னால், நான் அந்த இடத்துல என்னோட விருப்பம் பிரியாணி சாப்பிட்றதா இருந்தாலும் நான் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. நான் அதை அப்படியே ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காலும் சரி, கூட்டத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களே நான் சாப்பிட தான் போகிறேன், அப்படி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கவன் தான். ஸோ இருந்திருந்தோம்னா, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு விதமான நமக்கும் தேவையான விஷயங்கள் நம்ம ஒதுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுலேயே இருக்கிறோம் இல்லையா. ஸோ அடுத்தவங்க நினைப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க நினச்சா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நம்மளை அப்படியே டீப் ரூட் பண்ணிடும். நமக்கு வந்து நம்மளே இது நான் தான் எனக்கு விரும்பி தான் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த தேவை இருக்குதா, இல்லை அவங்க சொல்கிறது தான் என்னோடய தேவையா, எனக்கே அது புரிய மாட்டேங்குதுன்னு நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி வந்து கோட்ஸு, நான் முன்னாடி வந்து போயம்ஸ், இந்த மாதிரி கவிதைகள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு லவ் லெட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நான் என்னால் எழுதுவேன். ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்ருப்பேன். ஸோ அப்போது நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு சில வருஷங்கள் முன்னாடி வேலை பார்த்துட்ருந்தேன். இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து இதை எழுதணும், நான் ஒரு 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 ரொமான்ஸ் ஸ்டோரி எழுதணும், இல்லை நான் வந்து ஒரு ரொமான்டிக் ஆர்டிக்கல் எழுதணும், இதெல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னா, முதல்ல என் மனசுக்கு வந்துட்டு நான், ஐயோ நான் இது எழுதி நான் எஃபியில் எங்கேயாவது போட்டால் என் பேருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் ரொமான்டிக்காக ஒரு இஷ்யூ எழுதுனா அப்போ இவங்க என்னை தப்பாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிற தாட்ஸ் தான் எனக்கு முதல்ல இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு காமனான ஒரு ஐடி ஒர்க்கர்ஸோட பேஜில் வந்து நான் வந்து ஒரு புனை பெயரில் வந்து நான் என்னோடய ரைட்டிங்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தேன். அது எழுதும் போது எனக்கு தெரியல நான் வந்து கொஞ்சம் நல்லா எழுதுறேனா இல்லை வந்து ரசனையோடு எழுதுறேனா எனக்கு அப்போது தெரியல. ஸோ அதுக்கான ரிசப்ஷன் வரும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சுது. நிறைய பேரை படித்து பார்த்துட்டு என்னோடய புனை பெயரில் தான் இருந்தது, படித்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கும்போது நான் என்னோடய ஃபேஸ்புக் வாலையோ என்னோடய வாட்ஸ்அப்லையோ நான் டேரெக்டாக வைக்கும்போது அதை பார்த்தவங்க முக்கால்வாசி பேர் எனக்கு கழுவி தான் ஊற்றிருக்காங்க என்னோடய ஆஃபீஸில். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம தப்பாக பண்ணுறோமோ நம்ம சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற தாட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நான் எனக்கான விஷயங்கள்லாம் எழுத ஆரம்பித்தேன். நான் ஆர்டிகல்ஸுக்கு மேகசின்ஸுக்கு நான் அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் மேகசின்ஸுக்கு நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள்ல நான் நிறைய பேரோட இவங்க எப்படி நினைப்பாங்க எப்படி நினைப்பாங்கிற ஜட்ஜ்மெண்ட் தாட்ஸில் வந்து நான் நிறையா உட்கொள்ளப்பட்டேன். நான் அது இல்லைங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் நான் சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். இன்னும் என்னால் சில விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியலை. நம்ம வந்து அது ஓவர் கம் என்னைக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணுறோங்கிறதுல வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் அடங்கியிருக்கு. நம்ம அதை வந்து நினைக்கலாம், நம்ம இதை இன்றைக்கி ட்ரை தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது என்றைக்கா ஒரு நாள் உங்களுக்கு வந்து உங்களோட விருப்பத்துக்கான விஷயம் மாறும். நான் சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ண பழைய ஆஃபீஸில் சில விஷயங்களை வந்து என்னோட நான் கருத்துக்களை நான் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் படம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஜய் படத்தில் வந்து நான் எனக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல அந்தந்த விஷயங்கள் பிடிக்கலனால அதை சொல்லக்கூட முடியாது. சொல்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டியோட தான் அணுகுவாங்க. எப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு ஏன் பிடிக்கல, உனக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும், உனக்கு ஏன் பிடிக்கலங்கிறது உனக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும், உனக்கு ஏன் இந்த விஷயம் பிடிக்கலங்கிறது உனக்கு எப்படி இந்த விஷயம் பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு, நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நூடுல்ஸே பிடிக்காது அப்படின்னா நூடுல்ஸ் பிடிக்காமல் வந்திருப்போம். நான் எனக்கு சீஸு இந்த பாஸ்தா அந்த விஷயங்கள் வெஸ்டர்ன் ஃபுட்ஸே பிடிக்காது, பிஸா அதெல்லாம் பிடிக்காது. எப்படி பிஸா பிடிக்காமல் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும் இந்த மாதிரியான திங்ஸ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து வெளியே சில ஈவெண்ட்ஸுக்கு போகிறது, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் வந்து ரைட்டிங் எழுதுறது, நான் அடிக்கடி ஊர் சுற்றுறது, நான் அடிக்கடி வெளியே நிறைய இடத்துக்கு தேடி போய் சாப்பிடுவேன், நிறைய இடத்துல போய் நான் ட்ராவல் பண்ணுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து நிறையா வந்து அடுத்தவங்களால் வெறுக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் நிறையா விஷயங்களை வந்து இவங்க இப்படி சொல்லுவாங்களோ அவங்க இப்படி சொல்லுவாங்களோ, சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் நான் இப்படி பண்ணுவாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய குடும்பத்தில் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் வியர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க கும்பிடுற குலதெய்வத்துக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கடவுள் இந்த விஷயங்களை விட்டு வெளியே வந்து வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு அது நம்பிக்கை அப்படிங்கிறதுனால என்ன சின்ன வயசுலேருந்து பிளாக் போட விட மாட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, நான் வந்து என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணி என்னோடய காசில் நான் முதல்ல ஒரு பிளாக் கலர் ஷர்ட் வாங்கி தான் நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் நான் வந்து அந்த பிளாக் வந்து எனக்கு என் டோனுக்கு நல்லாயிருக்கும், நான் ரொம்ப ட்ரை பண்ணலாம் பார்க்கணும் விருப்பப்படுவேன். பட் அதனால் பண்ண முடியல, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கிறதுனாலே என்னால் போட முடியலை. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து அவங்கள சில டைமில் வந்து நம்ம சொந்தக்காரங்க டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளால் வந்து அவங்கள பகைச்சிக்கிட்டு இதை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தாட்னால எனக்கு அந்த ஒரு பிளாக் ஷர்ட் வாங்குற ஒரு விஷயமே என்னோடய 22-21 வயசில் தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன யாரும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத யார் கண்டுக்க போகிறதே இல்லை, யார் அதை பற்றி ஒரி பண்ண போகிறதில்ல, யார் அதை வந்து டெய்லி நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆஸ்கர் இருக்கான், ஆஸ்கர் வந்து இதை பண்ணிட்டான், இதை பண்ணதுனால இன்றைக்கி நினைப்போம், நானும் நினைப்போம், மூணாம் நாள் நினைப்போம், யார் நினைக்க போகிறதில்ல. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்ட் அதை பற்றி இப்படி குறுகுறுன்னு பார்ப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் யாட்டையாகவே பேசுவாங்க, ஒரு FB சாட்லேயோ இல்லை வாட்ஸ்அப் சாட்லேயோ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அதை ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு என்ன ஆகிறப்போகுது? நம்மளோட விருப்பத்தை அவங்களால எதாவது தடை பண்ண முடியுமா? முடியாது. நம்ம வந்து அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நாள் அதை நம்ம யோசிச்சுட்டே இருந்து கடைசியில் நம்மளை வந்து சில விஷயங்களை நம்மளோட நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்மளால் பண்ணிக்க முடியாமல் கடைசியில் அது வரைக்கும் நம்மளை எப்படி இருக்கும்னா நம்ம நெஞ்சில் தைத்த ஒரு முள்ளாக தான் இருக்கும். நம்மளால் கடைசி வரைக்கும் இதை நம்ம பண்ண முடியாச்சா, நம்ம இதை பண்ணியிருக்கலாமே, இதை போய் நம்ம இந்த விஷயத்துக்காக விட்டுட்டோமே அப்படின்னு பின்காலத்தை திரும்பி பார்த்தா நம்மளே தான் உதைக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பை வந்து நம்ம வந்து ஒரு கில்ட் மாதிரி நம்ம சுமந்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்மளோட முடிவுகள், நம்மளோட டெசிஷன்ஸ், நம்மளோட தேவைகள், நம்மளோட விருப்பங்கள், நம்மளோட வேண்டல்கள் எல்லாமே வந்து நம்மளோடது தான். இந்த வாழ்க்கைங்கிறது நம்மளோடது தான். நீங்கள் உங்களை மாதிரி இல்லாமல் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க போகிறீங்க? அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? வாழ்க்கை பூரா நீங்கள் தேடல் ஓடலில் தான் இருக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர அடுத்தவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கிறத நம்ம சுத்தமாக கண்டுக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, நான் இந்த விஷயங்களாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கோர்த்து நம்ம வந்து இந்த வாட் அதர்ஸ் வில் திங்க், அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிறதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசிடலாம். இதுக்கு ஒரு 9-10 விஷயங்கள் நான் சொல்லலாம் வச்சுக்கலாமே. ஸோ முதல் விஷயம் என்னென்னா, இது வந்து நான் அப்போது சொன்ன மாதிரி இது வந்து அவங்களோட வாழ்க்கையில் இது முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை, அது அவங்களோட இட்ஸ் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ். அவங்க அதை பற்றி பேசவோ அவங்க அதை பற்றி உங்ககிட்ட விவாதிக்கவோ கூட தகுதி இல்லாத விஷயங்கள். இது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட், நம்மளோட ஹியூமன் ரைட். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியாது, உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறது தெரியாது. இஃப் அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் கூட அட் த மொமெண்ட் உங்களோட தேவை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மூணாவது விஷயம், அவங்களுக்கு சில விஷயம் சரின்னு படும், சில விஷயம் அவங்க வாழ்க்கையில் சரியாக நடந்திருக்கும், ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமா, சான்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா வந்து அவர் இன்ஜினியர் ஆகும் நினச்சிருந்துருப்பார், அவர் டாக்டராகவும் நினச்சிருப்பார், அதை கொண்டு போய் ஒரு குக்கிங் படிக்கணும் இல்லை ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு நினைக்கிற பையன்ட்ட போய் அவங்க அப்பா வலுக்கட்டாயமாக திணிச்சாருனா, அது அவரோட ஆசைகள் அவரோட தேவைகள்னே தவிர பையனோட தேவைகளோ பையனோட ஆசைகளோ கிடையாது. அந்த பையன் சரி நம்ம அப்பா சொல்கிறத சரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் ஒரு இருத்தலை கொல்லி எறும்பாக தான் சாகர நிலைமையாக இருக்கும். சாகர இந்த சென்ஸ் மன வருத்தப்படுற நிலைமையாக இருக்கும். அது நம்ம பண்ணணுமா? சத்தியமாக வேண்டாம். நாலாவது விஷயம், உங்களை உங்களோட கனவுகள்லேருந்து தள்ளி கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு நீங்கள் என்ன தேவை என்ன வேணுங்கிறத தேடி தேடி போகாமல், சரி இவங்க சொல்கிறாங்களே இது சரிதான்ப்பா, இவங்க சொல்கிறாங்களே இது ஓகே தான்ப்பான்னு சொல்லி உங்களுக்கு தேவையான விஷயங்களும் உங்களை அப்படி ஒதுக்கி மெதுவாக வச்சிடும். அஞ்சாவது விஷயம், என்ன நடந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறது செஞ்சாலும் சரி நீங்கள் சொல்கிறது செஞ்சாலும் சரி கடைசியில் எண்ட் ரிசல்ட்டுங்கிறது உங்கள்கிட்ட தான் வரப்போகுது, உங்களுக்கு தான் வரப்போகுது, அதை நீங்கள் தான் அனுபவிச்சுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி காதல் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத, ஐயோ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நான் எதுலேயுமே ப்ராபபிலிட்டி தான், அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து அந்த எண்ட் ரிசல்ட் உங்களோடது தான். ஸோ அதனால வந்து எப்போவுமே வந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதோட கஷ்டமோ நஷ்டமோ அதை நீங்கள் தான் அடைய போகிறீங்க, அதை பார்க்கணும். ஆறாவது விஷயம், சேஞ்சஸ் ஆர் சப்ஜெக்டிவ். ஸோ வந்து மக்களோட மனங்களும் அப்படி தான், இன்றைக்கி ஒன்று சொல்லும் நாளைக்கு ஒன்று சொல்லும், இன்றைக்கி பஞ்சு மிட்டாய் கேட்கும் நாளைக்கு கடலை ரொட்டி கேட்கும். ஸோ அதனால் மாறி மாறி இருக்கிறதுனால அதையும் நம்ம வந்து டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. அவங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து அவங்க சொன்னால் நீங்கள் செஞ்சது சரியாக பண்ணலாம், ஓ அப்படி ஆயிடுச்சா சரி இதை பண்ணுவோமா அப்படின்னு அவங்க இன்னொன்று தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கு ஏன் நீங்களே பண்ணிடலாமே, அவங்ககிட்ட போய் ஏன் கேட்கணும்? ஏழாவது விஷயம், வாழ்க்கை ரொம்ப குறுகியது. நினச்சி பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு 25-26 வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்னும் அடுத்த சில வருஷங்களில் பார்த்தா ஐயோ அம்மாங்கிறதுக்குள்ளே டக்குன்னு 50-60 ஆயிரும். ஸோ இந்த சின்ன வாழ்க்கையில் உங்களை நீங்கள் எத்தனை தடவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்க? உங்களை நீங்கள் எவ்வளோ நாள் வந்து உங்களை நீங்களே மகிழ்வாக வச்சுருந்துருக்கீங்க? உங்களுக்கு தேவையானது என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்கள் அப்பாவுக்கு இது தேவை, உங்கள் அம்மாவுக்கு இது தேவை, உங்கள் தம்பிக்கு இது பிடிக்கும், உங்கள் தங்கச்சிக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு தேடி தேடி வாங்கி கொடுத்துருப்பீங்க நிறைய பேர். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் செல்ஃபிஷ்னு நினச்சிக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்குங்கிற விஷயத்த நீங்கள் தான் பண்ணிக்கணும், ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 குறுகிய வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் அதில் ரொம்ப அழகாக இருக்கணும், வச்சுக்கணும். எட்டாவது விஷயம், யூ ரீப் வாட் யூ சவ். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அறுவடையாக கிடைக்கும். எந்த கொம்பனும் யாரும் சொல்லி யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கான எதிர்வினையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எதிர்வினை இந்த சென்ஸ் நான் இந்த விதி இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகலை, நீங்கள் என்ன செயல் பண்ணுறீங்களோ அந்த செயலுக்கான எதிர்வினைகள் தான் வரும் அப்படிங்கிற நான் சொல்ல வரேன். ஒன்பதாவது விஷயம், அடுத்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி அடுத்தவங்க நிறைய யோசிக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கேயாவது கார் ட்ரிப்போ பைக் ட்ரிப்போ போகிறாரு, நீங்கள் டே இதில் போகாதடா அதில் போடா அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் சொல்கிறது யாரை கேட்க போகிறாங்க? கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்களுக்கு எது விருப்பம் அவங்களுக்கு எது தேவைங்கிறது தான் பார்க்க போகிறாங்க. ஏன் உங்களால் அவங்கள மாதிரி இருக்க முடியல? இருக்கலாம் இல்லையா, இருந்தால் உங்களுக்கு தானே சந்தோஷம். பத்தாவது விஷயம், ரொம்ப ரொம்ப கடினமான உண்மை இது தான், எல்லாரையும் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. 100 பேர் இருக்க இடத்துல 99 சஜஷன்ஸ் வரும், 101 அட்வைஸ் வரும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி பண்ணாலும் 10 பேர் தான் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், 20 பேர் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஈவன் பிரியாணியாலேயே வாழ்க்கையில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நம்மளால் முன்னாடி பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. இந்த விதமான ஒரு உறுத்தல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து எப்படி அடுத்தவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம், இந்த மாதிரியான உறுத்தலை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு நான் சில விஷயங்களை நான் பர்சனலாக நான் உணர்ந்த சில விஷயங்களை இங்கே சொல்லலான் இருக்கேன். மொதல் விஷயம், டூ திங்ஸ் நெசசரி. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, இப்போ எனக்கு வந்து ஒரு மொபைல் வேணும், இந்த மொபைல் நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்க போகிறேன் அப்படின்னா, ஐயோ இவன் இவ்வளோ ரூபா போட்டு வாங்குறோன்னு சொல்லுவானே, ஐயோ இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு நீ வாங்குற சம்பளத்துக்கு பண்ணிட்டேன்னு நினைக்கிறானே, வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள். அது 60,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 15,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்கள் காசு, உங்களோட தேவை, அது பூர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் தான் செயல்படுறீங்க, சரிங்க. ரெண்டாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி சஜஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஆர் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ சஜஷன்ஸும் அப்படி தான், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுங்கன்னா, இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, 10 நாள் கழிச்சு அடுத்தது சொல்லுவாங்க, 20 நாள் கழிச்சு 3 விஷயம் சொல்லுவாங்க. தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. மூணாவது விஷயம், நம்மளால் யாரையும் எப்பவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறத நல்லா மண்டையில் ஏற்றிக்கணும். இன்றைக்கி அப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவர் சொல்கிறது கேட்டிங்கன்னா, நாளைக்கு அம்மா சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறது கேட்டிங்கன்னா, கடைசியில் ரெண்டு பேரை நீங்கள் எப்படி இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க? ரெண்டு பேரும் சேர்த்து பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ரெண்டு பேருக்கு வேறு வேறு குணநலன்கள் இருக்கும், ரெண்டு பேருக்கு வேறு வேறு திங்கிங் இருக்கும். அதெல்லாம் விட உங்களுக்குன்னு ஒரு திங்கிங், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு உணர்வு, உங்களுக்குன்னு ஆசைகள் நிறையா இருக்குது. அந்த ஆசைகளை தேடி ஓடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மறுபடியும் ஒரு எபிசோடில் ஒரு நல்ல டாபிக் எடுத்து இந்த மேட்லி முடிதலில் பேச நான் வர்றேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்கள் ஆஸ்கர்.